காலை வணக்கம் நேயர்களே, எட்டு திக்கும் ஒலிக்கும் எங்கள் இசை ஆக்லாந்து தமிழ் அசோசியேஷன் வழங்கும் உங்கள் மெல்லிசை.
ஹாய், ஹலோ, வணக்கம். ஆக்லாந்து தமிழ் அசோசியேஷன் வழங்கும் மெல்லிசை வானொலி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக நான் உங்க நாகராஜன் வந்திருக்கேன். போன வாரம் கடுமையான காலநிலை நியூசிலாந்து முழுவதும் நிலவுச்சு, புயல் மழை அப்படின்னு. ஒரு இந்த வாரம் ஃபுல்லாமே ஒரு கடுமையான காலநிலையா இருந்துச்சு. எல்லாரும் வெளியே போறதுக்கு ஏற்கனவே கொஞ்சம் பெட்ரோல் விலை ஏறினதுல கொஞ்சம் கடுமையான பாதிப்புக்குள்ள இருந்தோம். இப்ப மழை புயல் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் இதாயிருச்சு. அந்த இதுல இருந்து மீறி எல்லாரும் பாதுகாப்பா இருப்பீங்கன்ற நம்பிக்கையில இந்த நிகழ்ச்சிய ஒரு திருக்குறளை சொல்லியே ஆரம்பிச்சிடலான்னு பாக்குறேன். நான் சொல்ல போற திருக்குறள் வந்து நிலையாமை அப்படின்ற அதிகாரத்து கீழே வருது. அது என்ன திருக்குறள் அப்படின்னா, புக்கில் அமைந்தென்று கொள்ளோ உடம்பினுள் துச்சில் இருந்த உயிருக்கு. இன்னொரு தடவை மெதுவா புரியுற மாதிரி சொல்றேன். புக்கில் அமைந்தென்று கொள்ளோ உடம்பினுள் துச்சில் இருந்த உயிருக்கு. இதோட இந்த திருக்குறளோட உணர்வு என்ன அப்படின்னா, என்னடா உணர்வு அப்படின்னு சொல்ற அர்த்தம் சொல்லாம அப்படின்றீங்களா என்ன அப்படின்னா, இந்த பர்டிகுலர் திருக்குறள் வந்து ஒரு பெக்குலியரான ஒரு திருக்குறள். அவ்வளவு பாக்குறதுக்கு எளிமையா இருந்தாலும் அதோட பொருள் வந்து ரொம்ப ஆழமானதாகவும் புரிந்து கொள்ள கடினமானதாகவும் இருக்கிற ஒரு திருக்குறள். அதனாலதான் அதோட உணர்வு என்னன்னா அப்படின்னு சொன்னேன். அது என்ன அப்படின்னா, இந்த உடம்பு வந்து ஒரு வீடு மாதிரி, உயிருக்கு, ஆனா இது ஒரு நிலையான இடம், தங்குற இடம் கிடையாது. இவந்தோ இந்த உடம்புக்குள்ளதான் உயிர் இருந்தாலும் அந்த உயிருக்கு இந்த வீடு, உடம்புன்ற வீடு வந்து நிலையானது இல்லை, அது தற்காலிகம்தான் அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஏன் இத அப்படி ஒரு பிளாட்டா சொல்ற மாதிரி இருக்கே அப்படின்னா, ஒரு பல லேயர்ஸ் கொண்டது இந்த பர்டிகுலர் திருக்குறள். என்ன மேலோட்டமா பார்க்கும் போது நிலையாம இந்த உடம்பு, இந்த உயிர் நிலையானது இல்ல தற்காலிகமானது அப்படின்னு சொன்னாலும், அதுக்குள்ள என்ன சொல்ல வர்றோம்னா, அதை ஃபீல் பண்ணும் போது, அதை உணரும் போது, நமக்குள்ள இருக்கிற நம்ம பார்க்கிற பார்வையோட, வாழ்க்கையை பார்க்கிற பார்வை வந்து மாறும் அப்படின்னு நினைக்கிறாரு திருவள்ளுவர். இந்த வாழ்க்கை தற்காலிகம் அப்படின்னு தெரிஞ்சுன்னா, அன்பு, கருணை, அடுத்தவங்க மேல நம்ம கோவப்படாம இருக்கிறது அப்படின்னு ஒரு நல்ல விதமான நல் பழக்கத்துக்குள்ள போவாங்க அப்படின்னு நினைக்கிறாரு. தன்னுடைய ஈகோ வந்து குறைஞ்சிரும், மனிதனுடைய ஈகோ வந்து குறையும் அப்படின்றதுக்காக இந்த திருக்குறள் சொல்லியிருக்காரு. ஓகே நேயர்களே, அந்த திருக்குறள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வாங்க நம்ம முதல் பாட்டை கேட்போம்.
காட்டு வழி கால்நடையா போறது தம்பி, காட்டு வழி கால்நடையா போறது தம்பி, பொழுதாக முன்னே போற இடம் சேர்ந்து விடு, காலையிலே இளவையிலே கடுமையில்ல, உன் காலடியில் கருத்து வச்சா கவலை இல்ல, போகும் வழி மேல புது புது சாப்பாடும் வரும், கவனம் இருந்தாலே எதிர்காலம் கைகூடும், மனசுன்னுதான் மனுஷனுக்கு துணை இருக்கும். காட்டு வழி கால்நடையா போற தம்பி, பொழுதாகும் முன்னே போற இடம் சேர்ந்து விடு. ஓடட்டுமே ஓட விடு, தேங்கி விடும் திறந்து விடு. நதிபோல் வேகத்திலே அந்த நாடும் ஓடுதடா, ஒரு நிமிடம் போனாலும் திரும்பாது தெரிஞ்சுக்கடா. இந்த இள வயசு முழிச்சுக்கிட்டா வழி இருக்கு. நல்ல கனிவோடு ஒரு பேச்சு சொன்னாளா, காலமெல்லாம் துணையிருப்பேன் என்றாளா. அட கண் முழிச்சா கைவலகி போனாளா. நனவும் கனவாக இங்கு நிஜமா நடந்திடுமா, தினமும் அந்த நினைப்பில் ஓ வாழ்வும் தொடர்ந்திடுமா. வாழ்க்கை கனவில்ல நனவில்ல உண்மையடா. காட்டு வழி கால்நடையா போற தம்பி, பொழுதாகுண்டே போற இடம் சேர்ந்து விடு.
ஒரு வித்தியாசமான ஒரு வரலாற்று சம்பவம் சொல்றேன். இப்ப வந்து பைனாப்பிள், நம்ம நியூசிலாந்துல பைனாப்பிள் சீப்பரான ஒரு $2 கிடைக்கும், $3 கிடைக்கும், $4 மேக்சிமம்னா ஒரு $5 அவ்வளவுதான் ஒரு பைனாப்பிள் ரேட்டு கிடைக்கும். ஆனா 1700-800 காலகட்டத்துல பைனாப்பிள்ங்கிறது ஸ்டேட்டஸ் சிம்பிள் மாதிரி இருந்துச்சாம் ஒரு சில நாடுகள்ல. அது வந்து அவ்வளவு ஈஸியா எல்லாராலையும் வாங்குற மாதிரி இருக்கானா. சில பேர் என்ன பண்ணுவாங்க, பார்ட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னா அதை வந்து ஹையர் பண்ணுவாங்களாம். இப்ப நம்ம இப்ப கல்யாணம் காது குத்துனா அந்த சாமியான பந்தல் நம்ம ஊர்ல எடுப்போம் பாத்திரீங்களா ரெண்டுக்கு, அது இல்ல சீரியல் செட்டு லைட்டுக்கு ஹையர் பண்ணுவோம்ல, அது மாதிரி பைனாப்பிள் வந்து ரெண்ட்டுக்கு எடுத்து தங்களோட ஃபங்க்ஷனுக்கு நடுவில் உள்ள டேபிள்ல டெக்கரேஷன் மாதிரி வச்சிருப்பாங்களாம். அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே திரும்ப எடுத்துட்டு போயிருவாங்களாம், அதை சாப்பிடக்கூட மாட்டாங்களாம். அந்த அளவுக்கு அது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளா இருந்திருக்கான் 1800 காலகட்டத்துல. இதுல இருந்து என்ன நமக்கு தெரியுது அப்படின்னா, ஒரு காலத்துல லக்ஸரியா இருந்த பொருள் இன்னொரு காலத்துல ரொம்ப நார்மல் ஆயிரும் அப்படிங்கறதான் புரியுது. அதனால என்னடா சொல்ல வர்ற அப்படின்னா, ட்ரெண்ட் பின்னாடி போறது எப்பயுமே ஒரு கஷ்டம்தான். ஒரு பொருளை வேல்யூ பண்றதுதான் இம்பார்ட்டன்ட். ஒரு பொருளுக்கு ரியலாவே ஒர்த்தா வேல்யூவா அப்படின்னு வேல்யூ பண்ணா என்னைக்குமே மன நிம்மதி தான், மகிழ்ச்சி தான், தேவையில்லாத செலவு பண்ண தேவை இருக்காது அப்படிங்கறத அந்த வரலாற்று சம்பவத்து மூலமா நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே நேரிலே வாங்க, நம்ம அடுத்த பாட்டை கேட்போம்.
ஏனோ தன்னாலே உன்னிலே காதல் கொண்டேனே, ஏதோ உன்னாலே அர்த்தம்
வார்த்தை दर्द असली पर अहा बोलेंगे चिंता चिंता इश्क इश्क मिले लव इष्ट प्रेम प्यार प्यार और कादल मेले
அந்த பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன் நேயர்களே. வின்ஸ்டன் சர்ச்சில் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நம்புறேன். அவரை வந்து நாசிஸ் வந்து கொல்றதுக்காக ஒரு வித்தியாசமான ஒரு ஐடியா பண்ணிருந்திருக்காங்க. சாக்லேட், பீட்டர்ஸ் சாக்லேட்னு ஒரு ஃபேமஸ் சாக்லேட், அதுக்குள்ள வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பாம் மாதிரி இது பண்ணி அதுக்கு அந்த பாம் வந்து தின்னான பாம், அதுக்கு மேல வந்து சாக்லேட்டை மெல்ட் பண்ணி கவர் பண்ணி அந்த சாக்லேட்டை வந்து கோல்ட் பேப்பர்ல ரேப் பண்ணி, இட்ஸ் லைக் எப்படின்னா டெய்ரி மில்க் இப்ப இருக்கு பாருங்க, அந்த அளவு தான் அந்த தின்னா இருக்கிறத அவங்க எப்படியோ அதை பேக் பண்ணி சர்ச்சிலோட டைனிங் ரூம் வர கொண்டு போயிட்டாங்களாம் நாசிஸ். அடுத்த நாள் அவரு என்ன பண்ணா, இப்படி கடிக்கும் போது அதுனா உள்ள ஒரு ட்ரிகர் இருக்கும், அதை புல் பண்ணா அந்த பாம் வெடிச்சு அவர் இறந்துடலாம், இறந்துருவாரு அப்படின்னு நினைச்சு பிளான் பண்ணிருக்காங்க. ஆனா என்ன ஆச்சுன்னா, அதை எப்படியோ டைனிங் ரூம்ல வந்ததுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சு அவரை காப்பாத்தி அந்த ரூம்ல இருந்து அவர் சாக்லேட்டை தொடவெல்லாம் போயிட்டாரு. அப்பல அந்த ரேஞ்சில போய் நிப்பாட்டி அவ சாக்லேட்டை எடுத்துட்டு போய் அதுக்கப்புறம் அவரை காப்பாத்தி கூட்டிட்டு போனாங்களாம். பாருங்க என்ன ஒரு த்ரில்லா இருந்திருக்கு பாருங்க நாசிஸோட வேலை. அந்த காலகட்டத்துல அப்படி ஒரு வித்தியாசமான எண்ணங்கள்லாம் தோன்றிருக்கு. சாக்லேட்டையே பாம் மாதிரி தயாரிச்சு உள்ள ஒருத்தரை கொள்றதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. ஓகே நேயர்களே, அந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். வாங்க நம்ம அடுத்த பாட்டை கேட்போம்.
கண்ணாலே காதல் கவிதை சொன்னாலே எனக்காக, கல்லூரி வந்து போகும் வானவில் நீதா, அழகேனே எங்கே என் பார்வை அங்கே,
கண்ணாளன் ஆசை மனதை தந்தானே அதற்காக,
கண்ணாலே காதல் கவிதை சொன்னாளே எனக்காக.
வேட்கை மறந்தேன்.
பறவை கண்டு
நெடுங்காலங்கள் நம் உறவை கண்டு நாமை வாழ்த்திட நல்லிதயம் உண்டு. கண்ணாலே காதல் கவிதை சொன்னாலே எனக்காக,
கண்ணாளன் ஆசை மனதை தந்தானே அதற்காக.
கல்லூரி வந்து போகும் வானவில் நீரா அழகே நீ எங்கே என் பார்வை அங்கே. காதல் கவிதை சொன்னாலே எனக்காக.
பிஸ்னஸ் ஃபைனான்ஸ் இதிலெல்லாம் அந்த ஒரு பர்டிகுலரா பார்கெனிங்க பத்தி ஒரு சாப்டர் இருக்கும், ஒரு டாபிக் இருக்கும். அதுல இந்த கலெக்டிவ் பார்கெனிங் சொல்லுவாங்க, ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். என்னடா அது எதுக்குடா இங்க வந்து பேசுற அப்படிங்கிறீங்களா? ஜிட்டோன்னு ஒரு அமைப்பு, அதாவது ஜெயின் இன்டர்நேஷனல் ட்ரேட் ஆர்கனைசேஷன், இந்தியாவில வந்து ஜெயின்ஸ் இருக்காங்களா அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ட்ரேட் ஆர்கனைசேஷன் வச்சிருக்காங்க. அவங்க வந்து இந்தியாவோட ஒரு பெரிய கார் டீலர், பெரிய கார் டீலர், அவங்ககிட்ட போய் பேசுறாங்க, இந்த மாதிரி எங்க அமைப்புலக்கு ஒரு 126 கார் வேணும், எங்க அமைப்புல உள்ளவங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு ஆளா இண்டிவிஜுவலுக்கு சொல்லி 126 கார் இப்ப எங்களுக்கு ஆர்டர் கொடுக்க போறோம் அப்படின்னு பேசுறாங்க. என்னென்ன காரு? BMW, ஆடி, பென்ஸ் அப்படின்னு. என்னைக்கு டெலிவரி வேணும் அப்படி இப்படின்னு பேசி முடிச்சுட்டு உடனே 126 காரணம்னு அவங்களும் பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டாங்க அந்த கம்பெனி. உடனே கடைசி அந்த ஜிட்டு அமைப்பு சொல்லுது, இவ்வளவு பெரிய ஆர்டர் கொடுக்குறோம்ல, எங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்க கூடாதா அப்படின்னா, சரி கொடுக்குறோம் அப்படின்னு ரெண்டு பேரும் டிஸ்கவுண்ட பத்தி பேச ஆரம்பிச்சு கடைசியா 21 கோடிகளை வந்து மொத்தமா குறைச்சிருக்காங்க அந்த கார் கம்பெனி. இதுக்கு பேர் தான் கலெக்டிவ் பார்கெயின் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப தனி மனுஷன் நான் போய் ஒரு கார் வாங்குறேன் அப்படின்னா என்ன கொடுக்க போறாங்க? ஒரு 1000 ரூபாய்க்கு வவுச்சர் கொடுப்பாங்க, இல்ல 2000 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். ஆனா அதுவே மொத்தமா 126 கார் வாங்க ஆர்டர் பண்றோம் அப்படின்னு சொல்லி போய் அவங்க கேட்டவொன்னா 21 கோடி கிட்ட குறைச்சிருக்காங்க. பாத்துங்க, இதுதான் கலெக்டிவ் பார்கெயின் வங்கியோட ஒரு பெரிய பவர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே நேயர்களே, வாங்க நம்ம அடுத்த பாட்டை கேட்போம். பழங்கள்லேயே முக்கியமானது வாழைப்பழம். தமிழ்ல கூட முக்கணியல்ல ஒரு பழம் வாழைப்பழம், மாப்பழ வாழை அப்படின்னு சொல்லுவாங்க. வாழையில அதிகமா கால்சியம் இருக்கிறதுனால குழந்தைகளும் பெண்களும் அதிகம் சாப்பிடணும்னு டாக்டர்ஸ் எல்லாம் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு அதுல ஒரு முக்கியமான ஃபன் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, பொட்டாசியம் வந்து வாழைப்பழத்துல அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொட்டாசியத்திலையும் ஒரே ஒரு சின்ன பகுதி வந்து இயற்கையிலேயே, அதாவது நேச்சுரலாவே ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்னு ஒன்னு ஒரு காம்போனன்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா, அது ஒண்ணும் இல்ல, அதுவா ரேடியேஷன் வந்து எமிட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. என்னடா ரேடியேஷன் எமிட் ஆகுதா வாழைப்பழத்துல அப்படின்னு யாரும் பயப்படலாம் வேணாம். அது ஒன்னும் உடம்புக்கு எந்த தீங்கு ஏற்படுத்தாது. சொல்ல போனா வாழைப்பழம் தினமும் சாப்பிடறதுனால நமக்கு உடம்பு ஆரோக்கியமாகுமே ஒழிய அதனால எந்த தீங்கு ஏற்படாது. சோ யாரும் பயப்படாதீங்க, வாழைப்பழம் சாப்பிட்டா சூப்பர் பவர் எல்லாம் வராது அந்த ரேடியேஷன் மூலமா. ஓ, எனர்ஜி வேணா வரலாம். சோ வாழைப்பழம் சாப்பிடுங்க, பயப்படாதீங்க. நம்மளும் நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்துட்டோம். மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம். நன்றி, வணக்கம். தன்னை தந்து தியாகியாகலாம், உறுதியோடும் மெழுகு போல ஒளியை வீசலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம்.